நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற வேத வசனம் அப்போஸ்தல நடபடிகள் முதல் அதிகாரம் 8:9 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது,
பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது
நீங்கள் பலன் அடைந்து,
நீங்கள் பலன் அடைந்து
எருசலேமிலும்,
எருசலேமிலும்
யூதேயா முழுவதிலும்,
யூதேயா முழுவதிலும்
சமாரியாவிலும்,
சமாரியாவிலும்
பூமியின் கடைசி பரியந்தமும்,
பூமியின் கடைசி பரியந்தமும்
எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார்.
எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார்.
இவைகளை அவர் சொன்ன பின்பு,
இவைகளை அவர் சொன்ன பின்பு
அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில்,
அவர்கள் கொண்டிருக்கையில்
உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார்.
உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார்.
அவர்கள் கண்களுக்கு மறைவாக,
அவர்கள் கண்களுக்கு மறைவாக
ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது,
ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. இந்த வேத வசனங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த வசனங்கள். காரணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து 33.5 ஆண்டுகள் அவர் மனிதனாக நடமாடி அவர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். 33.5 ஆண்டுகளுக்கு பின்பு எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக மரித்தார். மரித்து அடக்கமணப்பட்டு 3வது நாளில் அவர் உயிரோடு எழுந்தார். அவர் உயிரோடு எழுந்த பின்பு 40 நாளளவும் அநேகருக்கு தரிசனமானார். அதன் பிறகு அவர் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். இதுதான் அவருடைய வாழ்க்கையின் சுருக்கம். அவர் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பதாக, இந்த உலகத்திலிருந்து, இந்த பூமியிலிருந்து அவர் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பதாக அவர் பேசின கடைசி வார்த்தையை தான் இப்ப நம்ம வாசித்தோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும், யூதையா முழுவதிலும், சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இதுதான் அவருடைய கடைசி வார்த்தை. இந்த உலகத்திலிருந்து அவர் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பாய் பேசின கடைசி வார்த்தை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் ஊழியம் செய்த நாட்களில் அவர் பேசாத விஷயம் எதுவுமே இல்லை. பரிசுத்தத்தை குறித்து பேசினார், பாவத்தை குறித்து எச்சரிப்பு கொடுத்தார், பரலோகத்தை குறித்து பேசினார், நரகத்தை குறித்து எச்சரிப்பு கொடுத்தார், சபையை குறித்து பேசினார், சமுதாய வாழ்க்கை குறித்து பேசினார், குடும்பத்தை குறித்து பேசினார், குடும்பம் இல்லாமல் அன்னக வாழ்க்கை குறித்து பேசினார், தேவ தூதர்களை குறித்து பேசினார், பிசாசின் ஆவிகளை குறித்து பேசினார். இப்படி அவர் பேசாத விஷயங்களே இல்லை. ஆனால் அவர் கடைசியாய் பேசியது பரிசுத்த ஆவியானவரை குறித்த வார்த்தையை தான் அவர் கடைசியாக பேசினார். பரிசுத்த ஆவியானவரை ஒரு தேவ பிள்ளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதை அவர் சொல்லிவிட்டு, ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற காரணத்தோடு சொல்லிவிட்டு அவர் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். எப்பவுமே கடைசி வார்த்தை என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. லாஸ்ட் வேர்ட். ஒருவர் மரணம் அடைகிறார் என்றால் கூட கடைசியாக என்ன சொல்லிட்டு இறந்தார் அப்படின்னு கடைசியா என்ன சொன்னார், அந்த லாஸ்ட் வேர்டு. ஒரு நபர் உங்கள் குடும்பத்திலே குடும்ப தலைவர் வெளியூருக்கு போகிறார்கள். வெளியூருக்கு போகும் பொழுது வீட்டிலே இருக்கிறவர்களிடத்திலே பல விஷயங்களை சொல்றாங்க. ஒரு வாரம் கழித்து திரும்பி வரப்போகிறார்கள். அந்த ஒரு வாரத்திலே நடக்க வேண்டிய சில விஷயங்களை சொல்றாங்க. இவங்க வந்தாக இந்த காரியத்தை எடுத்து கொடுத்து அனுப்பிடு, இவங்க வந்து கேட்கும் போது இதை கொடுத்துரு, இவங்க வந்தாக்க நான் வந்து பேசிக்கிறேன்னு சொல்லு, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் மறக்காம அதை ஞாபகமா கட்டிடு, இப்படி ஏதோ ஒரு 5-6 விஷயங்கள் சொல்றாங்க. சொல்லிவிட்டு வீட்டை விட்டு கிளம்பி வெளியே போகும் பொழுது சொல்லப்பட்ட அந்த 5-6 காரியங்களில் ஒன்ன மட்டும் மறுபடியும் ஹைலைட் பண்ணி இதை மறந்துடாத அப்படின்னு போகும்போது ஒன்னு சொல்றாங்கன்னு வைத்துக் கொள்ளுங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம், சொல்லப்பட்ட எல்லாவற்றையிலும் போகும்பொழுது ஞாபகப்படுத்துறாங்களே, அது ரொம்ப முக்கியம்னு அர்த்தம். அது ரொம்ப முக்கியம். மற்ற விஷயங்களை தவறவிட்டால் கூட பரவாயில்ல, ஆனால் இது மிகவும் முக்கியம், தவறவிடக்கூடாது. எல்லாமே முக்கியம்தான், ஆனால் இது ரொம்ப முக்கியம், மிஸ் பண்ணக்கூடாது. ஆகையினால்தான் அதை ஞாபகப்படுத்தி விட்டு செல்லுவார்கள். அதே போலதான் இயேசு கிறிஸ்துவும் ஆவியானவரை குறித்து எத்தனையோ பேசினார், எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. எல்லா விஷயத்தையும் பேசினவர் பரமேறி போகும் பொழுது கடைசியாக பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று அபிஷேகத்தை பெற வேண்டிய அவசியத்தை அவர்களுக்கு வலியுறுத்தி விட்டு அவர் எடுத்துக் கொள்ளப்படுகிறதை பார்க்கிறோம். அபிஷேகம் தேவ பிள்ளைகளுக்கு கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒரு காரியம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறி. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றாதான் பரலோகம் போக முடியுமா? நான் அப்படி சாதிக்க மாட்டேன். அப்படி அபிஷேகம் பெற்றாதான் ஒருவன் பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொன்னா ரட்சிப்பு என்கிற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். ரட்சிப்புக்கு வேல்யூவே இல்லாம ஆயிடும். ஒருவன் ரட்சிக்கப்பட்டாலே பரலோகத்துக்கு போக முடியும். பாவங்கள் அவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்னிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ஒரு மனுஷனுடைய பாவம் கழுவப்பட்டாலே அந்த நபர் பரலோகத்திற்குள் போக முடியும். ஆனால் இந்த அபிஷேகம் எதற்காக? அபிஷேகம் என்பது நாம் பெற்ற ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்வதற்காக. இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த உலகத்தில் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு விலையேற பெற்றது. அது ஒரு பொக்கிஷம். இந்த ரட்சிப்பை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜாக்கிரதையோடு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ரட்சிப்பு என்பது ஒரு நாள் சம்பவம் அல்ல. ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் தூக்கி எடுக்கப்படுகிறோம், அதோடு நம்முடைய காரியம் முடிவடைகிறது கிடையாது. அந்த ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் பத்திரமாய் பாதுகாக்கப்பட்டு இந்த உலகத்திலே நாம் வாழுகிற கடைசி வினாடி வரைக்கும், ஒன்று நம்முடைய மரணம் அல்லது கிறிஸ்துவின் வருகை எது முன்பு சம்பவிக்கிறதோ அதுவரையிலும் அந்த ரட்சிப்பை நம்முடைய வாழ்க்கையில் ஜாக்கிரதையோடு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 10:22 நீங்கள் வாசித்தால் அங்கே இயேசு கிறிஸ்து நமக்கு அருமையான ஒரு காரியத்தை சொல்லுவார். வாசிக்கலாம்.
என் நாமத்தின் நிமித்தம்
நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள்.
முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான்.
இதையே மத்தேயு 24:13 இதே காரியத்தை சொல்லுகிறார். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அப்படின்னா இந்த ரட்சிப்பு என்ன? முதலாவது, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் பாவ உலகத்தை விட்டு ரட்சிக்கப்படவில்லை, பாவ சூழ்நிலைகளை விட்டு ரட்சிக்கப்படவில்லை, பாவ பிரசன்னத்தை விட்டு நாம் ரட்சிக்கப்படவில்லை, பாவ சோதனைகளை விட்டு இன்னும் நாம் ரட்சிக்கப்படவில்லை. அப்படி இருக்கும் பொழுது நாம் பெற்ற ரட்சிப்பில் முடிவு பரியந்தம், அதாவது நம்முடைய மரண பரியந்தம் அல்லது கிறிஸ்துவின் வருகை பரியந்தம், அதுவரைக்கும் நாம் பெற்ற ரட்சிப்பில் யார் ஒருவன் நிலைத்திருக்கிறானோ அவன் இந்த பாவ உலகத்தை விட்டு ரட்சிக்கப்பட்டு பரலோகத்திற்குள் பிரவேசிக்கிறார்கள். அதனாலே நம்முடைய ரட்சிப்பை முடிவு பரியந்தம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு நாளைக்கே நமக்கு மரணம் சம்பவிக்கிறது அல்லது நாளைக்கே கிறிஸ்துவின் வருகை இருக்கிறது அப்படின்னா நமக்கு அபிஷேகத்தை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரட்சிக்கப்பட்டோம், அந்த கள்ளனை போல பாவம் மன்னிக்கப்பட்டது, நேர போய் சேர்ந்துடலாம். ஆனால் நம்முடைய காரியம் அப்படி அல்ல. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு, சில வருடங்கள், பல வருடங்கள் ஆண்டவருக்காக இந்த உலகத்தில் நம்ம வாழ வேண்டும். இந்த உலகத்திலே பாவம் நிறைந்த உலகத்திலே பாவத்தினால் கரைப்படுத்தப்படாதபடிக்கு நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொண்டு நம்ம வாழ வேண்டும். அதற்கு நமக்கு பலன் தேவை. நம்ம சொந்த பலத்தினாலே நம்மால் நிச்சயமாகவே நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. நம்முடைய சொந்த பலத்தினாலே ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளர முடியாது. நம்ம சொந்த பலத்தினாலோ எடுக்கிற தீர்மானத்தினாலேயோ நிச்சயமாகவே நம்மால் வெற்றியுள்ள ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியாது. இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு வருஷத்திலையும் டிசம்பர் 31 தீர்மானம் எடுக்கிறாங்க இல்லையா? தீர்மானம், ஆண்டவரே புது வருஷத்திலிருந்து நான் கோபப்பட மாட்டேன், புது வருஷத்தில் நான் சண்டை போட மாட்டேன், புது வருஷத்தில் நான் இதை செய்ய மாட்டேன், புது வருஷத்தில் நான் இதை செய்ய போறேன், இப்படி ஜெபிக்க போறேன், இப்படி இருக்க போறேன். எத்தனை தீர்மானங்களை வருஷத்தில் அந்த கடைசி நாளில் போய் எடுக்கிறோம். ஆனால் அதே தீர்மானம் அடுத்த நாள் 24 hours கழிச்சு 1st சாயங்காலம், 31st சாயங்காலம் இந்த தீர்மானம் எடுத்துட்டு 1st சாயங்காலம் கூட யோசிச்சு பாருங்க, எத்தனை காரியத்தை மீறி இருக்கிறீங்க இல்லையா? முடியாது, கண்டிப்பா முடியாது. இது வருஷம் வருஷம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதான தோல்விகள், தீர்மானம் எடுக்கிறதும் அந்த தீர்மானத்தில் தவறி போகிறதும் என்ன ஆண்டவரே முடியல என்றதும் திருப்பி பாவரிக்க பண்றதும் திருப்பி ரெண்டு நாள் கழிச்சு அது மறந்து போறதும் மறுபடியும் அந்த வருஷத்து முடிவில் மறுபடியும் இன்னொரு தீர்மானம் எடுக்கிறதும் திருப்பி அந்த ஒரே நாள் மறந்து போகிறது இப்படியே தான் காலம் ஓடிட்டு இருக்கும். இது என்ன தெரிகிறது என்றால் எந்த ஒரு நபரும் தான் எடுக்கிற தீர்மானத்தை வைத்துக் கொண்டு தன்னுடைய திட்டத்தை வைத்துக் கொண்டு தன் பலத்தினாலே ஒருபோது வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. இதற்கு தான் பல நமக்கு அவசியம், ஸ்ட்ரென்த் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் வேணும். அந்த பலத்தை தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் என்பது நிறைய பேருக்கு இன்னைக்கு அந்த அபிஷேகத்தை பெற்றவர்களுக்கு கூட அதனுடைய வேல்யூ தெரியறதில்லை, அதனுடைய நோக்கம் நமக்கு தெரியறதில்லை. ஏதோ நான் அபிஷேகம் பெற்றுட்டேன், நானும் கொஞ்சம் அந்நிய பாஷை பேசுறேன், நானும் கொஞ்சம் ஜெபிக்கிறேன், இப்படி ஏதோ ஒரு அந்நிய பாஷை பேசிட்டு அதுல ஒரு திருப்தியாகவும் நான் அபிஷேகம் பெற்றுட்டேன், இப்படி இந்த அந்நிய பாஷையை மட்டுமே ஒரு காரியமாய் வைத்துக் கொண்டு வாழ்ந்து ஒரு தோல்வியுள்ள வாழ்க்கையோடு வாழ்ந்து முடிச்சிடறாங்க. அபிஷேகத்தின் நோக்கம் என்ன? சும்மா அப்படி அந்நிய பாஷை பேசிட்டு போறதில்லை. இன்னைக்கு அந்நிய பாஷை குறித்து நான் நிறைய சொல்ல போறேன், ஆனா வெறுமனே சும்மா அப்படி அந்நிய பாஷை பேசிட்டு போறதில்லை. அதற்கு உள்ளே நிறைய விஷயங்கள் இருக்கிறது, காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே பார்க்கும் பொழுது அபிஷேகம் என்பது தேவ பலன், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஆண்டவர் கொடுக்கிற பலன் தான் அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை ஒரு தேவப்பிள்ளை பெறும் பொழுதுதான் அவர்கள் எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் அப்படின்னு என்ன எந்த இடத்திலாகிலும் அவர்களால் சாட்சிகளாய் வாழ முடியும். சாட்சி சொல்வதல்ல, சாட்சியாகவே வாழ முடியும். ஆகையால் தேவ பிள்ளைகள் அபிஷேகம் என்பதன் நோக்கம் என்ன? நாம் சாட்சியாய் வாழ்வதற்கு ஆண்டவர் கொடுக்கும் பலன். சரி, இந்த அபிஷேகத்திலே நமக்கு இந்த பலன் எப்படி நமக்கு செயல்படுகிறது, இந்த பலனை நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையெல்லாம் பெற்றுக் கொள்ளுகிறோம் என்கிறதை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்படியே அப்போஸ் நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். முதல் நான்கு வசனங்களை இப்ப நம்ம வாசிக்கலாம். அப்போஸ் நடவடிக்கைகள் இரண்டாவது அதிகாரம் முதல் நான்கு வசனங்கள்.
பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள்.
அப்பொழுது
பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும்
அக்கினி மயமான நாவுகள் போல
பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது.
அவர்கள் எல்லாரும்
பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள்.
போதும். இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவர் பரமேவி செல்வதற்கு முன்பதாக பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படி நினைப்பூட்டிட்டு போனார். நீங்கள் எருசலேமில் காத்திருக்க வேண்டும். அந்தபடி அவருடைய வார்த்தையை கேட்டு 120 பேர் எருசலேமில் ஒரு மாடியிலே மேலறையிலே கூடி கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து 10 நாட்கள் அவர்கள் தேவனாகி கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். 10வது நாள், இது பெந்தேகோஸ்தே என்னும் பண்டிகையின் நாள். அந்த நாளிலே ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அவர்கள் அப்படி வழக்கம் போல துதித்துக் கொண்டிருக்கிற அந்த வேளையில் தாமே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக அந்த இடத்தில் இறங்கி வந்தார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும் பொழுது அந்த இடத்தில் பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் 120 பேர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். இங்கே பார்க்கும் பொழுது 120 பேர் அபிஷேகத்தை பெற்றாங்க. 120 பேர் காத்திருந்தாங்க. அந்த 120 பேருக்கும் ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுத்தார். இதை நம்ம கவனிக்கணும். இதில் என்ன தெரிகிறது? ஆண்டவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட அத்தனை பிள்ளைகளையுமே அவர் அபிஷேகிக்க விரும்புகிறார். 120 பேர்ல 119 பேர் ஆண்டவர் அபிஷேகம் அல்ல, 120 பேர் காத்திருந்தாங்க, 120 பேரையும் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணார். இதிலிருந்து அபிஷேகம் எல்லாருக்கும் வேண்டிய ஒன்று, அத்தனை பேரும் கண்டிப்பாய் தன் வாழ்க்கையில பெற வேண்டும் என்பது ஆண்டவருடைய நோக்கம். அதனாலதான் கூடி வந்த எல்லாரையுமே ஆண்டவர் நிரப்பினார், ஒருத்தர் விடாம நிரப்பினார். அத்தனை பேரும் அபிஷேகத்தை பெற்றாங்க. அத்தனை பேருக்குமே ஒரு வித்தியாசமான பாஷை வந்தது. வித்தியாசமான பலவிதமான பாஷைகளிலே அந்த 120 பேரும் பேச தொடங்கினார்கள். இப்பதான் நம்ம கவனிக்கணும், இந்த அபிஷேகம் என்ற ஒரு அனுபவம் இவங்க வாழ்க்கையில வரும் பொழுது என்ன பாஷை இது, என்ன பாஷைகளை பேசினாங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்ன. இன்றைக்கு இந்த பாஷை என்கிற காரியத்தில் நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். இது என்னது, புரிய மாட்டேங்குதே, என்னமோ வளர்ற மாதிரி இருக்குது, என்னமோ சொல்றாங்க, என்னமோ சத்தம் போடுறாங்க, என்ன புரியுது, பேசுறவங்களை கேட்டா அவங்களுக்கும் புரியலங்கிறாங்க, இது என்ன, இது தேவையா, இப்படி பல கேள்விகள் வரும். நான் சொல்லுகிறேன், இந்த அந்நிய பாஷை என்பது என்ன என்பதை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். இது என்ன, ஏன் கொடுக்கப்படுகிறது, இதோடைய காரியம் என்ன. முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும், அந்நிய பாஷை ஆவியானவர்களுக்கு தந்திரளின பாஷைகளில் வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். இந்த அந்நிய பாஷை, இந்த அந்நிய பாஷை புரிய மாட்டேங்குது என்ற ஒரு கேள்வி இருக்குது. நான் சொல்றேன், அந்நிய பாஷை புரியாது, அந்நிய பாஷை பேசுகிற நபருக்கு புரியாது. முதல்ல தெரியணும், புரியாது. இது புரியலையே அவசியமான ஒரு கேள்வி வர வேண்டிய அவசியம் இல்லை, புரியாது. ஏன் புரியாது, இதுனா அந்நிய பாஷையாச்சு எப்படி புரியும் இல்லையா. சொந்த பாஷை நமக்கு தெரியும், தெரிந்த பாஷை நமக்கு புரியும், தெரியாத ஒரு அந்நியமான பாஷை நமக்கு எப்படி புரியும். அப்படியானால் இது நமக்கு பேசுகிறவர்களுக்கு இது அந்நியமான பாஷையை தவிர இது உலகத்திலே கண்டிப்பாய் பேசப்படுகிற ஒரு பாஷை தான். நமக்கு அந்நிய பாஷை, இப்ப நம்ம இந்தியாவில் இருக்கிறோம், இந்தியாவில ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்கிறது. இப்ப நம்ம இங்க தமிழ்நாட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், இப்ப குஜராத்தில் போனோம்னா குஜராத்தில பேசலாம், இப்ப ஒருத்தர் குஜராத்தியில இங்க பேசினா நமக்கு ஒண்ணும் புரியாது இல்லையா. கல்கட்டால ஒருத்தர் வந்து பெங்காலியில பேசுறாங்க, நமக்கு ஒண்ணும் புரியாது. ஆனா அது பாஷை, ஆனா நமக்கு அது அந்நியமான பாஷை, நமக்கு புரியாது. இப்ப இந்த இடத்துல அதுக்கான விளக்கத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன், கவனியுங்கள், வாசிக்கலாம். அடுத்த வசனத்துல வாசிக்கலாம்,
வானத்தின்
கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலிருந்தும் வந்த
தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே
கலக்கமடைந்தார்கள்.
எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து
இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா,
அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி.
நம்மில் அவரவருடைய ஜென்ம பாஷையிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி.
பார்த்தரும்
பெரிய லிஸ்ட் வருது, கிட்டத்தட்ட ஒரு 17 தேசங்கள் அங்கே லிஸ்ட் வருது. இங்கே பார்க்கும் பொழுது இங்கே என்ன நடக்கிறது, இந்த பேக்ரவுண்ட் நமக்கு தெரியணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் 7 பண்டிகைகளை கொடுத்தார். அந்த பண்டிகைகள் ஒவ்வொன்றுமே நிழலாட்டமானவைகள். பழைய ஏற்பாட்டு காலத்திலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசரிக்கும்படிக்கு இந்த பண்டிகைகள் கொடுக்கப்பட்டது. அதை இன்றைக்கும் அந்த யூதர்கள் கடைபிடித்துக் கொண்டுதான் இருக்கிறாங்க. இதுல ஒவ்வொரு பண்டிகைகளுக்கு பின்னால ஒவ்வொரு காரியம், நிழலாட்டமான சம்பவங்கள், நிஜ சம்பவங்கள் உண்டு. இதுல பஸ்கா பண்டிகை, பஸ்கா என்கிறத பார்க்கும் பொழுது ஒரு ஆடு அடிக்கப்பட வேண்டும். அந்த பஸ்கா பண்டிகையில தான் இது முதல் முதலாக ஆசரிக்கப்பட்டது. எகிப்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்த பொழுது பஸ்காவாகிய ஆடை அடித்தார்கள். அதை கத்தர் ஒரு பண்டிகையாக பின்பு மாற்றினார். இந்த பஸ்கா பண்டிகைக்கு 50வது நாளிலே பெந்தேகோஸ்தே என்னும் பண்டிகையை ஆண்டவர் ஏற்படுத்தினார். இந்த பஸ்கா பண்டிகையிலே மோசேயின் நாட்களிலே ஒரு ஆடு அடிக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு ஒப்பானது. ஆகையினாலே இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் எப்ப நடந்தது என்றால் பஸ்கா பண்டிகை நேரத்தில் தான் அவருடைய சிலுவை மரணம் சம்பவித்தது. அதற்கு அடுத்த 50வது நாளிலே பெந்தேகோஸ்தே பண்டிகை. இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையிலே அபிஷேகம் ஊற்றப்படுகிறதான அதற்கு நிழலாட்டமாய் அது கொண்டாடப்பட்டது. ஆகையினாலேதான் சரியாக அந்த பெந்தேகோஸ்தே என்னும் பண்டிகையிலே இவர்களை கர்த்தர் இங்கே அபிஷேகம் பண்ணினார். இதில் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு திட்டமான ஒரு பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். என்ன பிரமாணம் என்றால், கண்ட இடத்திலே உன் பலியை நீ செலுத்தாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்தார். அவர்களுடைய பண்டிகைகள் கர்த்தருக்கு பலி செலுத்துகிறதை கண்ட இடத்துல நினைச்ச இடத்துல அவங்க செய்ய முடியாது. அவர்கள் பண்டிகை கொண்டாட வேண்டும் என்றால் எந்த ஒரு யூதனானாலும் உலகத்தின் எந்த கோடியில் இருந்தாலும் அவர்கள் எருசலேமுக்கு வந்து அங்கேதான் அவர்கள் தங்கள் பண்டிகையை கொண்டாட வேண்டும். வேற எங்கேயுமே அவர்கள் பண்டிகை கொண்டாடக்கூடாது. இதுதான் ஆண்டவருடைய ஒரு நோக்கம். ஆகையினால இந்த பண்டிகை கொண்டாடுகிற விஷயத்தை நீங்க பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து 12 வயது பாலகனாய் இருந்த போது கூட அவருடைய தாயாகிய மரியாள், வளர்ப்பு தகப்பனான யோசேப்பு குடும்பத்தோடு நாசரேத்திலிருந்து புறப்பட்டு எருசலேமுக்கு போவாங்க. இது பண்டிகை கொண்டாடுவதற்காக. அப்ப அவங்க எந்த ஊர்ல இருந்தாலும் புறப்பட்டு எருசலேம்ல போய் தான் பண்டிகை கொண்டாடணும். இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, உலகம் முழுவதிலும் இதுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட் வருது. பார்த்தரும் மேதியரும் எலாமியத்தியரும் மெசபத்தோமியா யூதையா கப்பதோக்கியா பொந்து ஆசியா திருத்தியா, இப்படி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பட்டியல் 9, 10, 11 ஆகிய வசனங்களிலே வருகிறது. இப்ப பாத்தீங்கன்னா உலகம் முழுவதிலும் பல இடங்களிலே யூதர்கள் சிதறி இருக்கிறாங்க. அந்த சிதறப்பட்ட யூதர்கள் தங்கள் பண்டிகை கொண்டாடுவதற்கு எருசலேமுக்கு வரணும். இங்கே பார்க்கும் பொழுது இந்த பெந்தேகோஸ்தை பண்டிகை கொண்டாடுவதற்காக உலகம் முழுவதிலும் பல தேசங்களில் இருந்து, 5வது வசனம் சொல்லுகிறது, வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலிருந்தும் வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். நல்ல கவனிக்கணும், வானத்தின் பல தேசங்களிலே, வானத்திற்கு பல தேசங்களிலே இருக்கிற தேவ பக்தியுள்ள யூதர்கள் எருசலேமுக்கு வந்தாங்க. எதுக்காக? பெந்தேகோஸ்தை பண்டிகை கொண்டாடுறதுக்காக. இப்படி இருக்கும் பொழுது இப்ப உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்படி அவர்கள் கூடி வந்திருக்கும் பொழுது இங்க திடீரென்று அந்த பண்டிகையில எல்லாம் எருசலேம்ல ரோட்ல நடந்துட்டு இருக்காங்க, அந்த பண்டிகை உற்சாகத்தில் இருக்கிறாங்க. ஒரு மாடியிலே திடீரென்று ஒரு பலத்த சத்தம், 120 பேர் ஒரே நேரத்தில் சத்தம் இடுகிறார்கள். அது கீழே இருந்து பார்க்கும்போது பெரிய கூச்சலாக இருக்குது, சத்தமா இருக்குது, என்னன்னு தெரியல. உடனே என்ன இந்த மாடியில ஒரே கூச்சலா இருக்குது சத்தமா இருக்கிறது என்று சொல்லி, இவங்க எல்லாரும் அந்த சத்தத்தை கேட்டவங்க என்னமோ நடக்குது என்று சொல்லி மேலே ஓடி போய் எட்டி பார்க்கிறாங்க. எட்டி பார்க்கும் போதுதான் இவர்களுக்கு ஒரு ஆச்சரியம். நம்முடைய ஜென்ம பாஷையிலே, நம்ம தேசத்துல பல இடத்துல வந்திருக்கிறோம், இங்க இருக்கிறவங்க எல்லாம் கலிலேயரா இருக்கிறாங்களே, அப்படி இருக்கும்போது நம்முடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி அப்படின்னாங்க. ஒரு கொஸ்டின் அவங்களுக்கு வந்துச்சு. அப்படின்னா என்ன நடந்துச்சுன்னா, இப்போ தமிழ்நாட்டில் ஒரு யூதன் ஒரு 100 வருஷத்துக்கு மேல வந்து செட்டில் ஆயிருக்கான்னு வச்சுங்க. இப்ப அவரு 2 ஜெனரேஷன் ஆயிடுச்சு 100 வருஷத்துல. அந்த குடும்பம் பக்தியான ஒரு எபிரேய குடும்பம், இஸ்ரவேலன் யூதன். இவங்களுக்கு வீட்டிலே எபிரேய பாஷை பேசுறாங்க, ஆனால் தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்ததுனால தமிழ் நல்லா தெரியும். இப்ப இந்த யூதன் அங்க போயிருக்கிறார். இந்த சத்தம் கேட்கும்போது இவர் எட்டி பார்க்கிறார். எட்டி பார்க்கும்போது அந்த கூட்டத்துக்குள்ள இருக்கிற எல்லாரும் சத்தம் போடும் பொழுது ஒருத்தர் சுத்தமான தமிழ்ல ஒருத்தர் அதுக்குள்ள இருந்து பேசுறது இவருக்கு கேட்குது. இவருக்கு ஒன்றும் புரியல. நம்ம தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்கிறோம், நம்ம முன்னோர்கள் தமிழ்நாட்டில் செட்டில் ஆயிருக்கிறாங்க, நமக்கு தமிழ் தெரியும். ஆனா இந்த கலிலேயன் எப்படி சுத்தமான தமிழ்ல பேசுறான், இவனால் எப்படி பேச முடியுது? இதுதான் உங்களுக்கு ஆச்சரியமாச்சு, எப்படி பேசுறாங்க? ஆக மொத்தத்தில் அந்த மொழியை தெரிந்தவனுக்கு அது தெரியுது, அந்த பாஷை என்ன பேச தெரியுது. ஆனால் பேசுகிறவனுக்கு என்னன்னு தெரியாது. அவன் பேசிட்டு இருக்கிறான், அவன் சத்தம் போட்டுட்டு இருக்கிறான். ஆனால் அந்த மொழியை தெரிந்து வெளியிலிருந்து பார்க்கிறவனுக்கு ஆச்சரியமா இருக்குது, நம்முடைய ஜென்ம பாஷையிலே இவர்கள் பேச கேட்கிறோம், இது எப்படி, எப்படி பேசுறாங்க, என்ன பேசுறாங்கன்றது அவன் சொல்றான் பாருங்க. 11வது வசனத்தை வாசிக்கலாம்.
கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள்.
நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா கிரேத்தர் அரபியர், அரபிக் பேசுறவங்களா வந்திருக்கிறாங்க, சவுதி அரேபியால கூட வந்திருக்கிறாங்க. அப்ப வந்த அந்த யூதன் பாக்குறான், ஒருத்தன் அரபிக்ல பேசுறான், உள்ள இருக்கிறவன் பேசுற அரபிக்ல பேசுறது என்னன்றது இவனுக்கு புரியுது. ஏன்னா சவுதி அரேபியில வந்திருக்கிறான், இவன் பார்க்கறான், அந்த பேசுகிற அர்த்தம் புரியுது, இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே, இது எப்படி அப்படின்னா, அந்நிய மாஷையிலே ஒருவன் பேசுகிறான் என்றால் அந்த பாஷை பேசுகிறவனுக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் அது உலகத்தில் ஏதோ ஒரு இடத்தில் ஜனங்களால் பேசப்படுகிற ஒரு தெளிவான மொழி. அர்த்தத்தோடு பேசுகிறார்கள். அந்நிய பாஷை நம்ம பேசும் பொழுது அடிப்படையில் நாம் என்ன பேசுகிறோம்? தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறோம். இது நமக்கு தெரியும், தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறோம். தேவனுடைய மகத்துவங்களை நாம் பேசுகிறோம் என்பதை தேவ பிள்ளைகள் நமக்கு தெளிவா தெரியணும். தேவனுடைய மகத்துவங்களை நம்ம பேசுறோம். அந்நிய பாஷை என்பது அர்த்தமில்லாத ஒன்று அல்ல. தேவனுடைய மகத்துவங்களை நாம் அறியாத மொழிகளில் இருந்து நம்ம பேசுறோம். ஆகையால் ஒரு தேவ பிள்ளை நம்ம புரிஞ்சுக்கொள்ளும், அந்நிய பாஷைகளில் நம்ம தேவனுடைய மகத்துவங்களை பேசுறோம். இந்த தேவனுடைய மகத்துவங்களை ஏன் நம்ம தமிழ்ல பேசினா ஆண்டவர் கேட்க மாட்டாரா? ஆண்டவரை துதிக்கிறதற்கு நமக்கு தெரிந்த ஒரு மொழியில நம்ம பேசினா ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? இதுக்கு அந்நியமான ஒரு மொழியில தான் நம்ம பேசணுமா? தெரியாத மொழியில தான் நம்ம தேவனுடைய மகத்துவத்தை பேசணுமா? ஏன் ஆண்டவர் இப்படி ஒரு காம்ப்ளிகேஷன் இங்க வச்சிருக்கிறார்? இது ஒரு காம்ப்ளிகேஷன் கிடையாது. ஒரு காம்ப்ளிகேட்டட் நமக்கு தெரியலாம், பட் அப்படி கிடையாது. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யறாருனா அதுல ஒரு காரியம் இருக்குது. இப்ப பாருங்க, நம்முடைய ஆண்டவருடைய மகத்துவங்கள் வார்த்தையில விவரிக்க முடியாது. வேதத்திலே எழுதியிருக்கிற அவருடைய மகத்துவங்களையே பல விஷயங்களை நம்மளால புரிந்துக்க முடியல. எழுதி கொடுத்திருக்கிறது, எழுதி கொடுத்திருக்கிறது எல்லாமே நம் புரியக்கூடியதை தான் எழுதி கொடுத்திருக்கிறார். புரிய முடியாததை எழுதி கொடுக்கல. அப்ப அந்த புரியக்கூடியதை எழுதி கொடுத்ததுலயே நமக்கு பல விஷயம் புரியறது கஷ்டமா இருக்குது. சர்வ வல்லமையுள்ள நம்முடைய ஆண்டவருடைய மகத்துவங்களை இப்படிப்பட்ட ஒரு சின்ன புக்கில் நம்ம எழுதி முடிச்சிட முடியாது. இல்ல, அவருடைய மகத்துவங்களை ஒரு இவ்வளவு பெரிய புக்கில் எழுதி முடிச்சிட முடியாது. அவ்வளவு மகத்துவங்கள் அவருக்கு நிறைஞ்சிருக்கு. சொல்ல போனால் ஆண்டவருடைய மகத்துவங்களுக்கு பைபிள் உங்களுக்கு ஒரு ரெண்டு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 20:30-31 வசனங்களை வாசிக்கலாம்.
இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷர்களுக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும்
இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களை இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு முன்பாக செய்தார். கொஞ்சம் தான் எழுதியிருக்குது, அநேக காரியங்கள் எழுதப்படவில்லை. யோவான் சுவிசேஷத்திலே கடைசி வசனம், நெக்ஸ்ட் பேஜ்ல படிப்போம், லாஸ்ட் வசனத்தை படிக்கலாம்.
இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன்.
அவர் செய்த வேறு அநேக காரியங்கள் உண்டு, எல்லாத்தையும் எழுத முடியாது. அப்படின்னா இந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப சொற்பம், மிகவும் குறைஞ்ச காரியத்தை தான் நமக்கு பைபிள கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு அறியாதது நிறைய இருக்கு, இதுல கொடுக்கப்பட்டது சுருக்கம். இப்ப நம்ம தேவனுடைய மகத்துவங்களை சொல்லி துதிப்பதற்கு இந்த அந்நிய பாஷை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. தேவனுடைய மகத்துவங்களை நம்ம சொல்லி துதிக்கணும். ஜப நேரத்தில் தேவ பிரசன்னம் நம்ம வாழ்க்கையில வரணும்னா நம்ம துதிக்கணும். ஏனென்றால் துதிகளின் நடுவிலே கர்த்தர் வாசம் பண்றார். துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு முன்பாய் வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவோம். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதிக்கு முன்பாய் வாருங்கள். அப்படியானால் துதி கண்டிப்பா அவசியம். துதிக்கும் போது தேவ பிரசன்னம் வரும். இப்ப இந்த தேவனுடைய மகத்துவங்களை சொல்லி நம்ம துதிக்கிறோம், அப்பதான் தேவ பிரசன்னம் வரும். இப்ப நீங்க ஜபிக்க உட்காடுறீங்க, நிறைய பேருடைய ஜப வாழ்க்கையில தோல்வி வருது. ஏன் தெரியுமா? துதிக்க தெரியல. உட்கார்ற கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்றோம், துதிக்கிறோம். அப்படி துதிக்கும் போது கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு ஏதாவது மகத்துவங்களை சொல்றோம். ஆண்டவரே, நீங்க நல்லவர், நீங்க வல்லவர், நீங்க பரிசுத்தர், நீங்க இரக்கம் உள்ளவர், நீங்க மனதுருக்கம் உள்ளவர், நீங்க நீடிய சாந்த குணம் உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர், எப்படி ஏதாவது ஒண்ணு சொல்றோம். எவ்வளவு நேரத்துக்கு உங்களால சொல்ல முடியுது? ஏதோ கொஞ்சம், ஒரு 5 நிமிஷம். தேவனுடைய மகத்துவங்களை சொல்லி துதிப்பதற்கு நமக்கு முடியாமல் இருக்குது. அப்ப அந்த துதிக்கும் பொழுது நமக்கு தான் தேவ பிரசன்னம் வருது. துதிக்க முடியாமல் இருக்கும் பொழுது தேவ பிரசன்னத்தை ஜெப நேரத்தில் அனுபவிக்க முடியாமல் போய் ஜெப வாழ்க்கையை நமக்கு தோல்வியாய் போய் முடிவடைகிறது. இப்ப நம்ம கவனிக்கணும், இந்த புத்தகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற தேவ மகத்துவங்கள் கொஞ்சம், அதுலயும் நம்முடைய மைண்ட்ல இருக்கிறது அதை விட கொஞ்சம், அது நமக்கு ஜெபிக்கும் பொழுது நம்ம அதை வெளியே கொண்டு வர்றது அதை விட கொஞ்சம். ஆகையினாலே நம்ம ஜெபிக்கும் பொழுது துதிக்க வராமல் தேவ பிரசன்னத்தை உணர முடியாமல் ஜெப வாழ்க்கை தோல்வியா போய் முடியுது. அப்ப ஆண்டவர் நமக்கு ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கையிலே தோல்வி வராமல் இருப்பதற்காகத்தான் அபிஷேகத்தை கொடுத்து அந்த அபிஷேகத்திலே அந்நிய பாஷையிலே ஆண்டவரை துதிக்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய மகத்துவங்களை அறிந்தவர், தேவனிடத்திலிருந்து இறங்கி வந்தவர். இந்த ஆவியானவர் நமக்குள் இருந்து நாம துதிக்கும் பொழுது அந்நிய பாஷைகளில் பேசி துதிக்கும் பொழுது சகல விதமான தேவனுடைய மகத்துவங்கள் வேதத்தில் எழுதப்பட்டதும் வேதத்தில் எழுதப்படாததும் நாம புரிந்து கொண்டதும் நமக்கு புரியாததும் அறிந்ததும் அறியாததும் எதுவானாலும் சரி, தேவனுடைய மகத்துவங்களை நமக்குள்ளிருந்து நாம் அறியாத மொழிகளிலே அவர் நமக்குள்ளிருந்து பேசுகிறார். அப்படி நம்ம பேசும் பொழுது நமக்குள்ள அந்த அந்நிய மாஷியில் அவர் தேவனுடைய மகத்துவங்களை நம்மளை பேச வைக்கும் பொழுது தேவ பிரசனம் தானாய் நம்முடைய வாழ்க்கையில் ஜெப நேரத்தில் வந்து நம்மை மூடிக்கொள்ளும். இதுதான் நடக்கிற விஷயம். நம்முடைய ஜெப வாழ்க்கையிலே தோல்வி அடைந்து விட்டால் வாழ்க்கையில் எல்லாமே தோல்வியா போயிடும். இன்னைக்கு காலையில் தான் சொன்னேன், ஜெப வாழ்க்கையிலே நம்ம தோல்வி அடைந்தால் வாழ்க்கையில் எல்லாமே தோல்வியா போய் முடியும். ஆகையினால ஜெப வாழ்க்கையிலே வெற்றி பெறுகிறவன் தான் வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். இங்கே பார்க்கும் பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் எதற்காக? நம்ம சாட்சியாய் வாழ்வதற்காக. சாட்சியாய் வாழ்வதற்கு தேவ பலன், இந்த தேவ பலன் தேவ பிரசன்னத்தில் தான் நமக்கு கிடைக்கிறது. ஆகையினாலே ஜெபிக்கும் பொழுது தேவ பிரசன்னத்தை உணர்ந்து வெற்றியுள்ள ஒரு ஜெப வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை அபிஷேகித்து நாம் அறியாத மொழிகளிலே தேவனுடைய மகத்துவங்களை பேசி துதித்து தேவ பிரசன்னத்திற்குள் நம்மை கொண்டு வந்து நம்மை ஜெப நேரத்தில் நீண்ட நேரம் நம்மை ஜெபிக்க வைப்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த அபிஷேகத்தை நமக்கு கொடுக்கிறார். இதை மகிமையான ஒரு அனுபவம் என்னுடைய வாழ்க்கையிலே 32 வருஷங்களுக்கு மேலாக இதை என் தினசரி அனுபவமாக நான் வச்சிருக்கிறேன். 32 வருஷத்துக்கு மேலாக டெய்லி லைஃப்ல நான் அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிக்கிறேன். இந்த அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிக்கும் பொழுது தேவ சமூகம் சூழ்ந்து கொள்ளுகிறது. அந்த தேவ பிரசன்னம் தான் விடுதலையோடு அதிகமான நேரத்தை தேவ சமூகத்தில் செலவிடுவதற்கு உதவி செய்கிறது. சரி, நிறைய விஷயங்கள் இருக்குதுனால இதோடு அடுத்த காரியத்துக்கு நம்ம போயிடுவோம். முதலாவது அந்நிய பாஷை நம் அபிஷேகம் பெறும் பொழுது தேவ பலத்திற்காக நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த தேவ பலம் எப்படி வருகிறது? தேவ பிரசன்னத்தில் வருகிறது. இந்த தேவ பிரசன்னம் எப்படி வருகிறது? கர்த்தரை துதிக்கிறதுனால வருகிறது. நமக்கு சரியா துதிக்க முடியாமல் இருக்கிறதுனால தான் அந்நிய பாஷைகளிலே தேவனுடைய மகத்துவங்களை சொல்லி துதிப்பதற்கு ஆவியானவரை பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு கொடுத்து நம்மை துதிக்க வைக்கிறார். அதனால ஜபத்தின் அடிப்படை காரியமே அபிஷேகத்தில் தான் இருக்கிறது. அதுக்குதான் கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்து துதிக்க வைக்கிறார். இரண்டாவது, இந்த அபிஷேகத்தின் மூலமாய் நமக்கு நடக்கிறது என்ன? 1 கொரிந்தியர் 14 திறந்து கொள்வோம். 1 கொரிந்தியர் 14:2 வாசிக்கலாம்.
ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான்
போதும். அபிஷேகம் பெறும் பொழுது அடுத்தது நம்ம லைஃப்ல நடக்கிற விஷயம், அந்நிய மாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். முதலாவது தேவனாகிய கர்த்தரை துதித்து நாம் மகிமைப்படுத்துகிறோம். இரண்டாவது இந்த அந்நிய பாஷையில் தேவனோடு நேரடியாய் பேசுகிறோம். மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறோம், டைரக்ட் அவர்கிட்ட பேசுகிறோம். இவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசுகிறான், தேவனிடத்தில் ரகசியங்களை பேசுகிறான். ரகசியம் என்னங்கிறது இப்பத்துக்கு ரகசியமாகவே இருக்கட்டும், நான் அதை கடைசியில நான் சொல்றேன். அது என்ன ரகசியம்? பின்னால சொல்றேன். ஆக மொத்தத்தில் அந்நிய மாஷியில் பேசுகிறவன் தேவனோடு பேசுகிறான், ஆண்டவரோடு நேரடியாய் பேசுகிற ஒரு அனுபவம். இப்ப நம்ம வாழ்க்கையில் நம்ம புரியணும், இந்த அந்நிய பாஷையில் பேசுவது என் ஆண்டவரோடு நேரடியாய் தொடர்பு கொள்வதற்கு அவரோடு பேச வைக்கிற ஒரு காரியம், டைரக்டா பேசுறது. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நீங்க உங்களுக்கு தெரிந்திருக்கிற ஒரு ஏதோ ஒரு ஆவிக்குரிய பாடல், அதை கூட நீங்க அப்படியே ரோட்ல பாடிட்டு நடந்து போங்க. அப்படி போகும்போது வேற ஏதோ ஒரு சத்தம் உங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஒரு சத்தம், பெரிய சத்தம் கேக்குதுன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற அந்த பாடலையே நிறுத்தாம உங்களால் பாட முடியுதான்னு பாருங்க. முடியாது. நல்லா தெரிஞ்சிருக்கிற பாடலா இருக்கும், எத்தனையோ முறை மனப்பாடமா பாடியிருப்பீங்க, ஆனாலும் ஒரு பெரிய சத்தம் உங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஒரு பெரிய சத்தத்தை கிராஸ் பண்ணி போகும்பொழுது அந்த பாட்டை நீங்க நிறுத்த முடியாமல் நிறுத்தாமல் பாட முடியுதான்னு பாருங்க. முடியாது, நிச்சயமா உங்களை டிஸ்டர்ப் பண்ணிடும். ஏன்னா நம்ம அறிவில் இருந்து நம்ம எடுத்து பாடுறோம். அதே நீங்கள் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே நடந்து போங்க, அதே இடத்த என்னதான் சத்தம் உங்க மேல வந்து அடிச்சாலும் உங்க வாயிலிருந்து புறப்பட்டு வர அந்நிய பாஷை யாராலும் நிறுத்த முடியாது. அது கிளீனா போயிட்டே இருக்கும், எந்த சக்தியும் தடுக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சாதாரணமாய் பேசும்பொழுது அறிவிலிருந்து பேசுறோம். இப்ப நான் இந்த பிரசங்கத்தை நான் பண்ணுகிறது கூட பல விஷயங்களை, இதை கர்த்தர் அறிய வைத்திருக்கிற காரியங்களை என் அறிவில வச்சிருக்கிறேன், வேத வசனங்களை அதற்கு அடையாளமாய் காண்பித்து என் அறிவை யூஸ் பண்ணி நான் பேசுறேன். அறிவிலிருந்து பேசுறோம் சாதாரணமா, எங்க பேசுறோம்? அறிவில பேசுறோம். ஆனால் அந்நிய மாஷை அறிவிலிருந்து பேசுகிறது கிடையாது, ஆவியிலிருந்து பேசுகிறோம். உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் நம்மை திரித்துவம் படைத்திருக்கிறார், தேவ சாயலாக நம்ம படைச்சிருக்கிறார். நம்ம தேவ சாயலும் தேவ ரூபமாக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த தேவ சாயல் என்பது என்ன? தேவ சாயல் என்பது ரெண்டு கண்ணு, ஒரு மூக்கு, ஒரு வாய், ரெண்டு காது, அது கிடையாது. ஆண்டவர் திரித்துவமானவர், அதே போல நாமும் திரித்துவமாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்று திரித்துவமானவர். நாமும் ஆவி, ஆத்மா, சரீரம் என்று நாமும் திரித்துவமானவர்கள். இதுதான் தேவ சாயல், இதுதான் தேவ தன்மைகள். அவருடைய சாயலாக நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய ஆவியானவரை அனுப்புறார். இந்த ஆவியானவர் திரித்துவ மனிதனாய் இருக்கிற நமக்குள்ள வந்து வாசம் பண்றார். எங்க அவர் கான்டாக்ட்ல வைக்கிறார்னா, நம்முடைய ஆவியோடு அவர் தொடர்பு கொள்றார். புரிதல், நம்முடைய ஆவியோடு அவர் தொடர்பு கொள்றார். ஏன்னா நீதிமொழிகள் 20:27 சொல்லுகிறது, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது. அது ஆண்டவருடைய தீபம். இப்ப பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ள ஆண்டவர் அனுப்பும் போது, இந்த ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு வந்து தொடர்பு கொள்ளுகிறார். நம்முடைய ஆத்மா இருக்குது, எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய சரீரத்துக்குள்ள நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்படி இருக்கும் பொழுது இந்த ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு தொடர்பு கொண்டு பேச வைக்கும் பொழுது, அறிவுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நம்முடைய ஆவியிலிருந்து அவர் பேசுறாரு. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நம்ம ஒருபோதும் கேள்விப்பட்டிராத ஒரு மொழி, கற்றுக்கொள்ளாத ஒரு மொழி, இதை எப்படி நம்மளால பேச முடியுது? இது நினைச்சு பார்த்தா எவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயம். கேள்விப்படாத ஒரு மொழி, கற்றுக்கொள்ளாத ஒரு மொழி, எப்படி நம்மளால கரெக்டா உச்சரித்து பேச முடியும்? இது அறிவிலிருந்து வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது. அறிவுக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. நான் பின்னால் அதுக்கு இன்னும் விளக்கம் கொடுக்கிறேன். அறிவுக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு தொடர்பு கொண்டு நம்மளுடைய ஆவிக்குள்ளிருந்து பேசுறார். ஆகியனாலே இந்த அந்நிய பாஷை ஒருத்தர் மனப்பாடம் பண்ண முடியாது, திருப்பி யோசித்து பேச முடியாது, என்ன பேசுறேன்னு எழுதி வைக்க முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, இப்ப வந்து 32 வருஷத்துக்கு மேல அதை பேசிக் கொண்டிருந்தாலும் கூட, நீங்க என்ன அந்நிய பாஷை பேசுறீங்க, அதுக்கு ஒரு பேப்பர்ல எழுதி கொடுங்க அப்படின்னா எழுத முடியாது, அதை சொல்ல முடியாது, இப்படித்தான் என்று சொல்லி சொல்ல முடியாது. இது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் கொடுக்கப்படுகிறதான இந்த பாஷை. இது நம்முடைய ஆவியிலிருந்து அந்த நேரத்துக்கு வரும். பேசி முடித்த பிறகு நமக்கு என்னன்னு தெரியாது, என்ன பேசணும் திருப்பி நீங்க அதை திருப்பி பேசி காட்டுங்க, அப்படின்னா திருப்பி அதை நம்ம பேசி காட்டல முடியாது. அது அப்படியே கரெக்டா இருக்கும். அது அந்த நேரத்தில் அவர் அவ்வளவுதான். இப்படி பார்க்கும்பொழுது இது தேவனோடு பேசுகிறோம், ஆண்டவரோடு டைரக்டா நம்ம பேசுகிறதான ஒரு காரியம். எதுக்கு பேசுறோம், ஏன் பேசுறோம்? 4வது வசனத்தை வாசிங்க.
அந்நிய பாஷையில் பேசுகிறவன்,
அந்நிய பாஷையில் பேசுகிறவன்
தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான்,
தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான்.
தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ,
தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ
சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான்,
சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். 4வது வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது, இப்படி ஏன் பேசுறோம்? ரகசியன்றது பின்னால சொல்றேன். ஏன் பேச வைக்கிறார்? ஏன் தேவனோடு பேச வைக்கிறார்? நமக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி கர்த்தர் நம்மளை பேச வைக்கிறார். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். பக்தி விருத்தி அடைகிறது. நம் ஆண்டவரோடு வைத்திருக்கிற அன்பு, அந்த உறவு பலனடைகிறது, விருத்தி அடைகிறது. இந்த பக்தி விருத்தி தான் நம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் கடைசி வரைக்கும் நம்மளை நிக்க வச்சு, நம்முடைய ரட்சிப்பிலே நிலைத்திருக்க பண்ணி நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் பக்தி விருத்தி. இந்த பக்தி விருத்தி என்பதற்கு உங்களுக்கு நான் சில இன்னும் சில அடையாளங்களை உங்களுக்கு நான் காட்டுறேன். வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா வரங்கள், 1 கொரிந்தியர் 12 8, 9, 10 ஆகிய வசனங்களிலே நமக்கு வரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் பார்க்கும் பொழுது பேசுகிற வரங்கள் 3, ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம், வேறொருவனுக்கு ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசம். அதுக்கு பிறகு பார்க்கும்பொழுது தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது, கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்நிய பாஷைகளை பேசுதல், தீர்க்க தரிசனம் உரைத்தல். இதுல பாத்தீங்களானால் இந்த பேசுகிற வரத்தில் நம்ம வந்து பேசுறோம். இந்த 9 வரத்திலே 8 வரங்களுக்கும் இன்னொரு வரத்திற்கும் வித்தியாசம் உண்டு. 9 வரத்துல வந்து 8 வரத்தை ஒரு பக்கத்திலையும் இன்னும் ஒரு வரத்தை இன்னொரு பக்கத்தில் நம்ம தனியா பிரிச்சு வைக்க முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த 14வது அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம பார்க்கும் போது அந்நிய பாஷையும் தீர்க்க தரிசனத்தையும் கம்பேர் பண்றாரு பவுல். இல்லையா, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். கம்பேர் பண்றாரு. அவர் கம்பேர் பண்றதுனால நம்ம ஒன்னு தெரிந்து கொள்ளணும், இந்த அந்நிய பாஷையில இருக்கிற விசேஷம் என்ன? பேசுகிறவனுக்கு பக்தி விருத்தி உண்டாகிறது. பேசுகிறவனுக்கு ஆண்டவர் பக்தியை விருத்தி அடைய பண்றார். புதாந்தம் எடுத்துட்டீங்கன்னா 9 வரத்துல 8 வரத்தையும் இந்த ஒரு வரத்தையும் நம்ம தனியா வைக்க முடியும். எப்படின்னா 8 வரங்கள் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி கொடுக்கப்படுகிறது. அதாவது மத்தவங்களுக்கு அந்த வரத்தை உடையவனுக்கு அந்த வரத்தினால் எந்த பிரயோஜனமும் கிடையாது, எந்த விஷயத்திலும் யூஸ் ஆகாது. உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா தீர்க்க தரிசனம் வரம் உள்ளவர்கள் நீங்க கம்பேர் பண்ணப்படுது. அதனால நான் சொல்றேன், தீர்க்க தரிசனம் வரமுடைய ஒரு நபர் இருப்பான். அந்த நபர் ஊருக்கே தீர்க்க தரிசனம் சொல்லுவான், உலகத்துக்கே தீர்க்க தரிசனம் சொல்லுவான். ஆனா அந்த நபருடைய வாழ்க்கையில் அவன் தன் தலையில கையை வச்சு அவனுக்கு நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு அவனால் சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. உலகத்துக்கே சொல்லுவான், யாருக்கு வேணா தீர்க்க தரிசனம் சொல்லுவான். ஆனால் அவன் தலையில் அவன் கையை வச்சு எனக்கு என் வாழ்க்கை நாளைக்கு என்ன நடக்கும் போது அவன் சொல்ல முடியாது. அந்த வரம் அவங்களுக்கு எந்த விதத்திலையும் பிரயோஜனப்படாது. 8 வரங்களுடைய நிலைமை அதுதான். என்னுடைய வாழ்க்கையிலே நான் வந்து எத்தனையோ இடங்களில் கர்த்தர் சுகத்தை கொடுக்கறத நான் பார்க்கிறேன். கூட்டங்கள்லாம் தெய்வீக சுகம், நிறைய பேருக்கு அற்புதங்கள் நடக்கும், வியாதிகள் சுகமாகி மரணத்திற்கு நியமிக்கப்பட்ட எத்தனையோ பேர் சுகமாக இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒரு தலைவலி வருதுன்னா அந்த தலைவலிக்கிற என் தலையில கை வச்சு ஜெபிச்சு தலைவலி போக முடியாது. அதான் உண்மை. அந்த சுகமாக்கும் வரத்தை வச்சு எனக்கு நான் எந்த சுகத்தையும் நான் பெற்றுக்கொள்ள முடியாது. வரம் மற்றவர்களுக்கு பயன்படும், பக்தி விருத்தி உண்டாக்கும். மற்றவங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கி மற்றவங்களுக்கு ஆண்டவருடைய வல்லமையை காண்பித்து மற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு வழி நடத்துவதற்கு யூஸ் ஆகுமே தவிர அந்த வரத்தை உடைய நபருக்கு அது ஒருபோதும் பிரயோஜனப்படாது. இதான் உண்மை. 8 வரங்களுடைய நிலைமை அதுதான். ஆனால் அந்நிய பாஷையை மட்டும்தான் பேசுகிற நபருடைய பக்தி விருத்தி அடையும்படியாக ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு வரம். பேசுகிற நபருக்கு பக்தி ஆண்டவர் விருத்தி அடைய பண்றார், நமக்கு பக்தி விருத்தி உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பக்தி விருத்தி அடைய பண்றார். இதுக்கு உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் பாத்தீங்கன்னா, மத்தேயு 7வது அதிகாரத்தில் இது நமக்கு எல்லாம் பழக்கப்பட்ட வசனம், 21, 22, 23 மூணு வசனங்களை வாசிக்கலாம்.
பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல்,
பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல்,
என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன்,
என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன்
அதில் பிரவேசிப்பதில்லை,
அதில் பிரவேசிப்பதில்லை.
அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி,
அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி,
கர்த்தாவே கர்த்தாவே,
கர்த்தாவே கர்த்தாவே,
உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம்,
உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா,
உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா,
உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா,
உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள்,
உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள்.
அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை,
ஒரு காலம் உங்களை அறியவில்லை,
அக்கிரம செய்கைக்காரரே,
அக்கிரம செய்கைக்காரரே,
என்னை விட்டு அகன்று போங்கள் என்று,
என்னை விட்டு அகன்று போங்கள் என்று
அவர்களுக்கு சொல்லுவேன்,
அவர்களுக்கு சொல்லுவேன். போதும். இங்க பாருங்க, ஆண்டவர் கடைசி நாளில் நடக்க போற காரியத்தை சொல்றாரு. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் பரலோகத்தில் பிரவேசிப்பான், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லைன்னு. நியாய தீர்ப்பு நாளில் என்ன நடக்க போகுது, நடக்க போகிற உண்மையை சொல்றாரு. அந்நாளில் அநேகர், கொஞ்ச பேர் அநேகர் வந்து கர்த்தாவே கர்த்தாவே உங்களுடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவான்னு. இந்த பக்கம் பார்த்தா இன்னொரு கூட்டம், பெருங்கூட்டம், கர்த்தாவே கர்த்தாவே உங்களுடைய நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவான்னு. இந்த பக்கம் பார்த்தா இன்னொரு கூட்டம், கர்த்தாவே கர்த்தாவே உங்களுடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவான்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவருடைய நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தவர்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்களை செய்தவர்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினவர்கள். ஆனால் இவங்க எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அக்கிரம செய்கைக்காரரே, உங்களை நான் அறியவில்லை, என்னை விட்டு அகன்று போங்கள்ன்றாரு. அப்போ இவர்கள் இயேசுவை அறிந்தவர்கள், அவருடைய நாமத்திற்கு மகிமையாய் வரங்களை யூஸ் பண்ணவங்க, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணவங்க, விடுதலையை கொடுத்தவங்க, தீர்க்க தரிசனம் உரைச்சவங்க. ஆனால் இவங்க வாழ்க்கையில இயேசுவுக்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. இவங்களை ஆண்டவர் அறியேன்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், இவங்க வரத்தை யூஸ் பண்ணிருக்கிறாங்க, இவங்க எல்லாம் கள்ள தீர்க்க தரிசி கிடையாது. புரியுதா, இவங்க யாருமே கள்ள தீர்க்க தரிசி கிடையாது, இவங்க எல்லாம் இயேசுவை அறிந்தவர்கள். வேற ஆவியில பேசல, இயேசுவை அறிந்தவர்கள், இயேசுவின் நாமத்தினாலே பேசினவர்கள், இயேசுவின் நாமத்தில் அற்புதம் செய்தவங்க, இயேசுவின் நாமத்தில் பிசாசு துரத்தினவங்க, எல்லாரும் ஆண்டவரை அறிஞ்சவங்க. ஆனால் இவங்க நிலைமை என்ன, நரகத்துக்கு போறாங்க. ஏன், பக்தி விருத்தி அடையல, தேவ சித்தத்தின்படி வாடல. யார் ஒருவன் தேவ சித்தத்தின்படி வாழ முடியும்னா, பக்தி விருத்தி அடைந்திருக்கிறவன் தான் தேவ சித்தத்தின்படி வாழ முடியும். அந்த பக்தி விருத்தி இல்லாதவர்கள் தேவ சித்தத்தில் வாழ முடியாது. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா, தீர்க்க தரிசனம் வரம் உள்ளவன் இருக்கிறான், ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை பெற்று பிசாசுகளை துரத்தினவன் இருக்கிறான், அற்புதங்களை செய்கிறதற்கான விசுவாச வரம், குணமாக்கும் வரத்தை உடையவன் இருக்கிறான். ஆனால் ஆவியினாலே ஒருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுகிற வரம் அந்த ஆள் இல்லைங்க. அந்நிய பாஷைகளை பேசுகிற நபரை குறித்து இல்ல. காரணம் என்ன, இவன் அந்நிய பாஷையிலே பேச 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 இவனுடைய பக்தியானது விருத்தி அடைகிறது. இவனுடைய பக்தியானது நல்ல விருத்தி அடையுது. விருத்தி அடைந்த ஆண்டவர் மேல் இவனுக்கு ஒரு ஆழமான அன்பு வருகிறது. பக்தி விருத்தி நின்ற ஆண்டவர் மேல் ஒரு ஆழமான ஒரு அன்பு வருகிறது. அபிஷேகத்தில் நிறைஞ்சு ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் மேல ஒரு ஆழமான ஒரு அன்பு இவனுக்குள்ள வருது. அப்படி இருக்கிறதுனால நம்ம தேவ சித்தத்தின்படி வாழ்றான், தேவ சித்தத்தை செய்யறான். ஆகையினாலே அவன் நேர பரலோகத்துக்குள்ள அவன் பிரவேசிக்கிறான். இந்த அபிஷேகத்திற்கும் இந்த பக்தி விருத்திக்கும் என்ன காரியம் வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 5:5 வாசிக்கலாம்.
மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது.
வெட்கப்படுத்தாது. பரிசுத்த ஆவி நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படும் பொழுது தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்படுது. அப்படின்னா நீங்க ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்க 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 ஆண்டவருடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்படுகிறது. ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறோம். ஆண்டவரிடத்தில் அதிக வைராக்கியம் காட்ட முடியுது. ஆண்டவருக்காக வைராக்கியமா வாழணுன்ற ஒரு தீர்மானம் வருது. அது பல நமக்கு வருது. அதனால ஆட்டோமேட்டிக்கா நம்ம தேவ சித்தத்தை செய்யறோம். தேவ சித்தத்தை செய்யறதுனால நம்ம டைரக்டா பரலோகத்துக்குள்ள போறோம். இப்ப பாத்தீங்கன்னா இதுல ஆண்டவருடைய ஒரு காரியம் நமக்கு புரியும். பற்பல பாஷை பேசுகிறது ஒரு வரம். அபிஷேகம் பெறும் பொழுது ஆண்டவரை துதிப்பதற்கு ஒரு அந்நிய பாஷையை ஒரு பேசிக்கா கொடுக்கிறாரு. ஆனால் ஒரு தேவ பிள்ளை தொடர்ந்து நீங்கள் அந்நிய பாஷையில பேசி நல்லா வரும் பொழுது பற்பல பாஷைகளை பேசுகிற ஒரு வரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த வரம் நமக்கு கொடுக்கப்படும் போது நம்ம ஆண்டவரோடு டைரக்டா நம்ம பேசுறோம். ரகசியங்களை பேசுகிறோம். பக்தி விருத்தி அடையும்படியாக நம்ம பேசுறோம். இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் எல்லாருக்கும் அந்நிய பாஷை கொடுக்கிறார். அபிஷேகம் பெற எல்லாருமே அந்நிய பாஷை பேசுறாங்க. ஆனால் எல்லாரும் தீர்க்க தரிசனம் உரைக்கலாங்களா? இல்ல. எல்லாரும் குணமாக்கம் வர உடையவர்களா இருக்கிறாங்களா? இல்ல. எல்லாரும் அற்புதங்களை செய்யற சக்தி உடையவர்களா இருக்கிறாங்களா? இல்ல. ஏன் அந்நிய பாஷை மட்டும் எல்லாருக்கும் கொடுக்கிறார்? இது என்ன தெரியுதுன்னா எல்லாரையும் பரலோகத்துக்கு கொண்டு வரணுன்றதுக்காகத்தான் இந்த அந்நிய பாஷை ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுக்கிறார். தீர்க்க தரிசனம் உரைக்கிறதுனால எவனும் பரலோகத்துக்கு வர முடியாது. அற்புதங்களை செய்கிற வரத்தை வைத்துக் கொண்டு யாரும் பரலோகத்துக்கு வர முடியாது. புரியுதா? குணமாக்கும் வரத்தை வச்சுட்டு யாரும் பரலோகத்துக்கு வர முடியாது. ஆனால் அந்நிய பாஷை பேசி பக்தி விருத்தி அடைகிறவன் பரலோக ராஜ்யத்துக்குள் அவன் பிரவேசிக்க கூடியவனா இருக்கிறதுனாலதான் ஆண்டவர் எல்லாருக்கும் இந்த அந்நிய பாஷையை கொடுத்து எல்லாரையும் பரலோகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்கிறதிலே ஆண்டவர் இந்த நோக்கத்தோடு அதை கொடுக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் பக்தி விருத்தி அடைந்து தேவ சித்தம் செய்வதற்கு அபிஷேகத்தின் மூலமாக நாம் பலத்தை பெறுகிறோம். மூணாவது, மறுபடியும் 1 கொரிந்தியர் 14:14-15 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
எண்ணத்தினாலெனில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால்
என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே என்று
என் கருத்து பயனற்றதாயிருக்கும். இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன்.
நான் ஆவியோடும் பாடுவேன்.
கருத்தோடும் பாடுவேன்.
இங்க பவுல் தன்னுடைய அனுபவத்தை சொல்றார். நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுது. என் ஆவி, பவுலுடைய ஆவி, இது அபிஷேகம். அந்நிய பாஷையில என்னுடைய ஆவிக்குள்ளிருந்து ஆவியானவர் கான்டாக்ட் பண்ணி என் ஆவியிலிருந்து விண்ணப்பங்கள் வருது. ஆனா அந்நிய பாஷையை ஆவியானவர் கொடுக்கிறாரு. ஆனால் என் ஆவிக்குள்ளிருந்து விண்ணப்பங்களை நான் கொண்டு வரேன். இப்ப பார்க்கும்போது அந்நிய பாஷையில பேசும்பொழுது என்னுடைய ஆவியோடு பரிசுத்த ஆவியோட கான்டாக்ட் பண்ணி ஆவியிலிருந்து விண்ணப்பம் வருது. இப்ப பாருங்க, நான் அந்நிய பாஷையில் பேசும்பொழுது அந்நிய பாஷையில் விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே என்று என் கருத்து பயனற்றதாயிருக்கும். இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன். ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். இப்ப என்ன காரியம்? பவுல் தன்னுடைய அனுபவத்தை பேசுறார். ஒரு பெரிய அப்போஸ்தலன் தன்னுடைய அனுபவத்தை இந்த இடத்துல அப்படி பேசுறார். இது அவருடைய பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். இது யோசிச்சு பாருங்க, பவுலுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இங்க பேசுறார். நான் அந்நிய பாஷையில பேசும் பொழுது என் ஆவி விண்ணப்பம் பண்ணுது. என்னுடைய கருத்து, என்னுடைய அறிவு யூஸ் பண்ணப்படுறதில்ல. இப்படி இருக்க நான் என்ன செய்யறேன்? ஆவியோடும் பேசுவேன், கருத்தோடு ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்நிய பாஷையில் நான் விண்ணப்பம் பண்றேன், கருத்தோடு எனக்கு தெரிந்திருக்கிற எபிரேய மொழியில் நான் விண்ணப்பம் பண்றேன். நான் ஆவியோடும் பாடுவேன், அந்நிய பாஷையில் பாட்டு பாடுவேன், எனக்கு தெரிந்திருக்கிற எபிரேய மொழியில் நான் பாட்டு பாடுவேங்கிறாரு. இப்ப நம்ம யோசிக்கிறோம், நம்முடைய ஜெபத்தை நமக்கு தெரிந்திருக்கிற மொழியிலே அறிவில் இருந்து நாம் செய்தால் அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாரா? தமிழ்ல நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாரா? கேட்பார், கண்டிப்பா கேட்பார், இதுல எந்த சந்தேகம் இல்லை. இப்ப எதுக்கு இந்த அந்நிய பாஷையில விண்ணப்பம் பண்ணணும்? தமிழ்ல பாட்டு பாடின ஆண்டவர் கேட்க மாட்டாரா? கேட்பார். எதுக்கு இந்த அந்நிய பாஷையில அவர் பாட்டு பாடணும்? அதுல வந்து ஒரு காரியம் இருக்குது. ஏன் ஆண்டவர் இந்த இடத்துல பவுலுக்கு இந்த அனுபவத்தில் இருக்கிறதுக்கு வச்சார்? இதுல பாத்தீங்களானால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பலவீனம் இருக்குது. தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில் இந்த விஷயத்தில் ஒரு பெரிய பலவீனம் இருக்குது. என்ன பலவீனம் வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8:26 நாம் வாசிக்கலாம். 8:26
அந்தபடியே
ஆவியானவரும்
நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது
இன்னதென்று
அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே
பரிசுத்தவான்களுக்காக
வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார்.
இப்ப பாருங்க, தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பலவீனம் இருக்குது. என்ன பலவீனம்? ஆவியானவர் நம்முடைய பலவீனத்தில் நமக்கு உதவி செய்கிறார். என்ன பலவீனம்? ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறது நமக்கு இருக்கிற பலவீனம். எந்த காரியத்துக்கு ஜெபிக்கிறது, எது தேவ சித்தம் எது தேவ சித்தம் இல்லை, ஏற்றபடி ஜெபிக்க தெரியல, இது நமக்கு இருக்கிற பலவீனம். இந்த பலவீனத்தினாலே பல நேரத்தில் தப்பான ஒரு காரியத்திற்கு நம்ம ஜெபித்து தப்பான ஒரு பதிலை நம்ம பெற்றுக்கொள்வோம். நம்ம பிளைண்ட நம்ம நினைக்கிறோம், தேவ சித்தத்தின்படி ஏறெடுக்கப்படுகிற ஜெபத்துக்கு தான் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் என்று சொல்லி, அது அப்படி அல்ல. தேவ சித்தத்துக்கு மாறுபட்ட ஜெபங்களுக்கு கூட ஆண்டவர் பதில் கொடுப்பார். புரியுதுல? தேவ சித்தத்துக்கு மாறுபட்ட ஜெபங்களுக்கும் ஆண்டவர் பதில் கொடுப்பார். 1 Samuel 8:7 நீங்கள் வாசித்தா உங்களுக்கு தெரியும். அங்கே ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியின் இடத்திலே ஒரு நல்ல காரியத்தை சொல்றார். 1 Samuel 8:7
அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை,
நான் அவர்களை ஆளாதபடிக்கு
என்னைத்தான் தள்ளினார்கள்.
இங்கே பார்க்கும்பொழுது ஆண்டவர் சாமுவேல் கிட்ட சொல்றாரு. ஜனங்கள் சாமுவேல் கிட்ட வந்து கேட்கிறாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்கிறாங்க. சாமுவேல் சொல்லி பார்க்கிறான், வேண்டாம், இது தேவ சித்தம் இல்ல, வேண்டாம். ஆனா ஜனங்க கேட்கிற மாதிரி இல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும், எங்களுக்கு கண்டிப்பா ஒரு ராஜா வேண்டும். கடைசியில ஆண்டவர் சாமுவேல் கிட்ட வந்து சொல்றாரு, ஜனங்களோட சொல்வதெல்லாவற்றிலையும் அவர்கள் சொல்லை கேள், அவன் என்ன சொல்றாங்களோ அதை கேள், அவங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்து, அவங்க உன்ன தள்ளல, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். இப்ப யோசிக்கணும், ஆண்டவர் என்னை ஆள வேண்டாம் என்பது சொல்றது தேவ சித்தமா? கிடையாது. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் அந்த ஜெபத்திற்கு, அந்த ஜனங்களுடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்க சொல்றாரு, ஏற்படுத்தி கொடுத்தார். தேவ சித்தம் இல்லாத பிடிவாதமான ஜெபத்திற்கு நிறைய பதில் வரும். பைபிளில் நிறைய உதாரணம் இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்பொழுது காடைகளை கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்தார், இறைச்சி கொடுத்தார். ஆனா ஆண்டவர் அவங்களுக்கு மன்னாவை தான், இயற்கைய பேசிக்க அவங்களுக்கு மன்னா தான் கொடுத்தார். ஆனா ஒரு கட்டத்தில் அவர்கள் போராடி எங்களுக்கு இறைச்சி வேணும்னு போராடும் பொழுது ஒரு காற்றை, கீழ்காற்றை கர்த்தர் சமுத்திரத்தில் வீச பண்ணி ஏராளமான காடைகள் வந்து பாளையத்தில் விடும்படி ஆண்டவர் செய்தார். அதை புசிக்கும் பொழுது கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் இறங்குச்சு, வாதை சபையில் இறங்குச்சு. அப்ப யோசிக்கணும், ஆண்டவர் இந்த காடைகளை அவங்க கேட்டதுனால கர்த்தர் கொடுத்தாரே தவிர அது தேவ சித்தமே கிடையாது. தேவ சித்தமான கர்த்தர் அந்த இடத்துல கோபப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது என்ன தெரியுதுன்னா, தேவ சித்தம் இல்லாத விஷயத்திற்கு கூட நம்ம பிடிவாதம் பண்ணி நம்ம கேட்டோம்னா ஆண்டவர் நம்ம கேட்கறத கொடுத்துருவார். அதோடு கூட பிரச்சனையை சேர்த்து வரும். அந்த ராஜாவின் நிமித்தம் அவர்கள் என்னமாய் பாடுபட வேண்டும் என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்தும். கர்த்தர் கூடவே சாமுவேலுக்கு சொல்லுவார், பதில் ஆண்டவர் கொடுப்பாரு, அதோடு சேர்த்து நமக்கு பிரச்சனையை சேர்த்து வரும். இதிலிருந்து தேவ பிள்ளைகள் தேவ சித்தத்தை தெரியாத இருக்கிறதான அந்த பலவீனத்திலே நம்ம தப்பான ஒரு காரியத்தை பிடிவாதபடி நம்ம கேட்டுட்டோம்னா கண்டிப்பாக ஒரு தவறான பதில் நமக்கு வந்து சேரும். அந்த தவறான பதில் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கை முழுவதும் பிரச்சனை போராட்டம் ஆயிடும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது பவுல் என்ன சொல்றாரு, நான் அறிவிலிருந்து முதல்ல ஜெபம் பண்றேன், ஒரு காரியத்துக்காக நான் ஜெபிக்கிறேன், ஆனா அது தேவ சித்தமா இல்லையான்னு தெரியல. ஆனால் அதே நேரத்தில் அதே காரியத்துக்கு நான் ஆவியில ஜெபிக்கிறேன். ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் அந்த காரியத்தை நமக்கு உதவி செய்கிறார். ஆவியானவர் தாமே நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். எப்படி? நம்ம ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அது 27 வசனத்தில் எப்படின்றத நமக்கு தெளிவாக சொல்றார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களாகிய நமக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். என்ன நடக்குது? நம்ம ஒரு காரியத்துக்காக தப்பான ஒரு காரியத்தை விண்ணப்பம் பண்ணிட்டோம், தேவ சித்தம் தெரியல. ஒரு ரெண்டு காரியம் நமக்கு முன்னால் இருக்குது. ஒண்ணு, நமக்கு பார்க்கறதுக்கு பிளஸ்ஸிங்கா தெரியுது, ஆசீர்வாதமா இருக்குது, நல்லா இருக்குது, சிறந்ததா நமக்கு தெரியுது. உடனே இதுதான் நமக்கு வேணும் நம்ம பிடிவாதம் பண்றோம். ஆனால் அது தேவ சித்தம் கிடையாது. நம்ம லைஃப் அது நிறைய நடக்கும். ஒரு கல்யாண விஷயம் அல்லது ஏதாவது ஒரு வேலைக்கு ஜாயின் பண்றது, ஏதோ ஒரு ரெண்டு காரியங்கள் ஒரே நேரத்தில் வருது. ஒன்னு பார்க்கும்போது எல்லாமே நல்லா தெரியுது, ஆனால் இன்னைக்கு நல்லா இருக்கிற விஷயம் நாளைக்கு அது மோசமாக போக போகுது, நமக்கு அது தெரியாது. ஆனா இன்னைக்கு மோசமா தெரியறது நாளைக்கு நல்லாக போகுது, இதுவும் நமக்கு தெரியாது. இப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யறோம்? இன்னைக்கு நல்லா இருக்கிற காரியத்தையே பார்த்து இதுதான் தேவ சித்தம் என்று சொல்லி நம்ம நினைச்சு செய்யறோம். அதுக்காக நம்ம பிடிவாதம் பண்றோம். நம்ம பிடிவாதம் சொல்ல தாங்காம ஆண்டவர் தொலைஞ்சு போன ஆண்டவர் அதை கொடுத்துறாரு. ஆனால் அதே காரியம் நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனையா மாறும் போது நமக்கு ஒரு கேள்வி வரும், என்ன, நான் ஜெபம் பண்ணி தான் கர்த்தர் கொடுத்தாரு, நான் ஜெபிச்சுதான் எனக்கு இது நடந்துச்சு, ஏன் எனக்கு இது பிரச்சனையா ஆச்சுன்னு வாங்க. ஜெபிச்சுதான் வந்துச்சு, உண்மைதான். ஆனது ஜெபம் தேவ சித்தமா? பல நேரத்தில் அப்படி ஒரு கொஸ்டின் வந்து, நான் ஜெபிச்சுதான் அது நடந்துச்சு, நான் ஜெபிச்சேன் இதுக்காக, ஜெபிச்சோம் உண்மைதான், தேவ சித்தம் அறிஞ்சு ஜெபிச்சோமா? அதான் முக்கியம். ஜெபிச்சோம், பிடிவாதம் பண்ணோம், போராடினோம், ஜெபிச்சோம், நடந்துச்சு. ஜெபிக்கிறதுனால ஒரு காரியம் நடக்கிறதுனால அது எல்லாமே தேவ சித்தம். நம்ம ஒருபோதும் எடுத்துக்கொள்ள கூடாது, எப்படி வேணாலும் இருக்கும். இப்ப பரிசுத்த ஆவியின் உதவி செய்யறாரா? எப்படி? ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால். இப்ப நம்ம முதல்ல தமிழ்ல ஒரு ஜபம் பண்ணிட்டோம், தப்பான ஜபம். இப்ப நம்ம அதே காரியத்தை மனதில் வைத்து அந்நிய பாஷையில் ஜபிக்கிறோம். இப்ப நம்ம அந்நிய பாஷையில் ஜபிக்கும் போது, அந்த காரியத்தை மனதில் வைத்து நம்ம அந்நிய பாஷையில் ஜபிக்கும் போது ஆவியானவர் ஜபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தமான்களாகிய நமக்காக ஜெபிக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு காரியம், விஷயம் ஒண்ணுதான், ரெண்டு விஷயத்துல ஒன்னு நம்ம செலக்ட் பண்ணணும். அதுல ஒன்னு தேவ சித்தம், இன்னொரு தேவ சித்தம் இல்ல, ரெண்டுல ஒண்ணுதான் தேவ சித்தம், ரெண்டும் கிடையாது, இதான் ஒண்ணுதான். இப்ப நம்ம ஜெபிக்கிறோம், பிதாவை நோக்கி ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறத நம்ம கேட்கறது பிதா. இப்ப அந்த காரியத்தில் நம்ம ஒரு மனசுல ஒன்று வச்சுட்டு ஜெபிக்கிறோம், ஆனா அதே காரியத்தில் பிதாவின் மனசுல வேற ஒண்ணு இருக்குது. நம்ம ஒண்ணு நினைச்சிட்டு பிதாவின் மனசுல வேற இருக்குது. இப்ப ஆவியானவர் வேற குறுக்கிற, இப்ப ஆவியானவர் யூஸ் பண்றோம். ஆவியானவர் என்ன செய்யறாரு? நம்முடைய இருதயத்தையும் பாக்குறாரு, பிதாவின் இருதயத்தையும் பாக்குறாரு. ரெண்டுமே ஒன்னா இருந்துச்சுன்னா ஓகே, டக்குன்னு சாங்ஷன் முடிஞ்சு போச்சு, டக்குன்னு காரியம் நடந்துடும். ஆனா அதே காரியத்தில் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது ஒண்ணு, பிதாவின் உள்ளத்தில் இருக்கிறது ஒன்னா இருக்குமானால் ஆவியானவர் ஜெபிக்க வர்றவர் ரெண்டையும் பார்க்கிறாரு. தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களாகிய நமக்காக ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறார். அப்ப நம்ம ஏற்கனவே தமிழ்ல செய்திருக்கிற ஜபம் கேன்சல். தமிழ்ல ஒண்ணு தப்பா ஜெபிச்சிருப்போம். இப்ப ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறாரு? பிதாவே, இந்த நேரத்தில் உடைய பிள்ளை ஒரு தப்பான காரியத்தை உடைய சித்தத்துக்கு மாறாக முடிய சித்த என்னன்னு தெரியாம தப்பான ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சிருக்கிறாங்க, இந்த ஜெபத்துக்கு நீங்க பதில் தர வேண்டாம். உம்முடைய இருதயத்தில் இந்த காரியத்தை குறித்து நீர் இப்படி சித்தம் வச்சிருக்கிறீர், இந்த பதிலை உங்களுடைய பிள்ளைக்கு தாரும், இப்படின்னு ஜெபிக்கிறார். இப்ப பாருங்க, இப்ப நான் தமிழ்ல சொன்னதுனால நமக்கு புரிஞ்சுது. இப்ப ஏன் ஆவியானவர் இதை தமிழ்ல ஜெபிக்காம அந்நிய பாஷையில ஜெபிக்கிறார்? ஒருவேளை நமக்கு புரியுற மாதிரி தமிழ்ல இப்படி நான் சொன்ன மாதிரி ஜெபிச்சிருக்கிறார்னா நம்ம ஜெபிப்போம். அந்த ஜெபத்தை ஏற்கனவே ஆசைப்பட்ட ஒரு காரியத்துக்கு ஜெபிச்சாச்சு, இப்ப அதே காரியத்தை ரிவர்ஸ்ல ஆவியானவர் ஜெபிக்கிறார். நமக்கு புரியுற மாதிரி ஜெபிக்கிறான்னு வச்சுக்க, இந்த ஜெபிச்ச இந்த காரியத்துக்கு தர வேண்டாம், பதில் கொடுக்க வேண்டாம், வேற ஒண்ணு கொடுங்க அப்படின்னு நமக்கு புரியுற மாதிரி ஜெபிச்சாருன்னு வச்சுங்க, நம்ம ஜெபிப்போம்? ஜெபிக்க மாட்டோம். இது ஏதோ பிசாசு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது. ஆண்டவர் நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு, பிசாசு நம்மளை வந்து சின்ன ஆசீர்வாதம் சின்ன காரியத்தை கொண்டு போய் தள்ளுது அப்படின்னு ஏசு நாமத்தை பிசாசே அப்படின்றோம். நம்ம இல்ல ஆவியானவரையே நம்ம துரத்திடுவோம், பிசாசேன்றோம். ஏன்னா நம்ம புத்தி எல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கிறது எது, அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆண்டவர் நமக்கு செய்கிறது எந்தென்றைக்கும் நிலைத்திருக்கும்படிக்கு நமக்கு செய்யறார். தேவன் செய்வது எதுவோ அது எந்தென்றைக்கும் நிலைத்திருக்கும். அதனாலதான் அந்நிய பாஷை தமிழ்ல ஜெபிச்சோம்னா நம்ம ஜெபிக்க மாட்டோம். நமக்கு புரியுற மாதிரி ஜெபிக்க வச்சா நம்ம ஜெபிக்க மாட்டோம். அதனாலதான் பவுலே கூட ஜெபிக்கும் போது ஒன்னு தனக்கு தெரிந்திருக்கிறபடி தன்னுடைய சித்தத்தின்படி ஜெபிக்கிறார், தன் விருப்பத்தின்படி ஜெபிக்கிறார். ஆனால் பல நேரத்தில் அது தவறி போது, ஆகையினால் அந்நிய பாஷையில் அவர் ஜெபிக்கும் போது அவருடைய தவறான ஜபங்கள் அடிபட்டு பரிசுத்த ஆவியானவர் தேவ சித்தத்தின்படி ஏறெடுக்கிற ஜபங்கள் தேவ சமூகத்துக்கு போது. இப்ப இந்த ஜபம் மேல போனோடனே அடுத்தது என்ன நடக்குது பாருங்க, இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர், இது யாரு? பிதா. இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். இப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாரு? நம்ம சிந்தையும் பார்க்கிறார், பிதாவின் சிந்தையும் பார்த்தாரு, பிதாவின் சித்தத்தின்படி ஜபிச்சிட்டாரு. இப்ப இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற பிதா அங்கிருந்து பார்க்கிறாரு, நம்ம சிந்தையும் பார்க்கிறாரு, பிதா பரிசுத்த ஆவியானவர் ஜெபிச்சதையும் பார்க்கிறாரு. நம்ம ஜெபிச்சது ஒண்ணு, தமிழ்ல ஜெபிச்சது ஒண்ணு, பரிசுத்த ஆவியானவர் ஜெபிச்சது ஒண்ணு, இது வேற வேற இருக்குது. இப்ப இப்படி எப்படி பரிசுத்த ஆவியானவர் இது ரெண்டை கம்பேர் பண்ணாரோ அதே மாதிரி பிதாவும் என்ன செய்யற, நம்ம ஜெபத்தையும் பரிசுத்த ஆவியானவர் ஜெபத்தையும் பார்க்கிறாரு. பார்த்த உடனே ஆவியின் சிந்தையை அவர் செலக்ட் பண்ணி டிக் பண்ணிடுறாரு. ஆவியின் சிந்தை என்னது என்று அறிவார், இதை அவர் அறிய மாட்டார். நம்ம தமிழ் ஜெபத்தை விட்டுறாரு, கட் பண்ணிடுறாரு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் தேவ சித்தத்தின்படி நமக்காக ஜெபிக்கிறார். ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற பிதா பரிசுத்த ஆவியானுடைய விண்ணப்பத்தை பார்த்து அதுக்கு பதில் கொடுக்கிறார். ஆக மொத்தத்தில் கிடைக்கிற பதில் என்ன? முழுக்க 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 தேவ சித்தத்தின்படியான பதில் வந்து சேர்கிறார். நம்முடைய தப்பான ஜெபத்தின் மூலமாக தப்பான பதிலை பெற்று நம்முடைய வாழ்க்கை தவறி போகாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி நமக்கு அறியாத மொழியில நமக்கு கொண்டு ஜெபிக்க வைத்து நமக்கு தேவ சித்தத்தின்படியான பதிலை நமக்கு வாங்கி கொடுக்கிறார். இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் ஜெபித்து 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 தேவ சித்தத்தின்படி நீங்க பதிலை வாங்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையே தேவ சித்தமா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளும் தேவ சித்தமா இருக்கும். அதனாலதான் ஆகிய மத்தேயு 7:21 பார்க்கும் பொழுது, பரலோகத்திற்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான்கிறார். நான் ஏற்கனவே நம்ம 1 Cor 14:2 பார்த்தோம், தேவனோடு ரகசியங்களை பேசுகிறோம். ரகசியம் இதுதான். ரகசியன்றது என்ன? நமக்குள்ளே இருக்கிறதான ஆவியானவர் நம்முடைய காரியங்களை பிதா கிட்ட கொண்டு போய் ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் பொழுது ரகசியனாலே மொத்தம் 3 பேர் தேவை, குறைஞ்சபட்சம் 3 பேர் தேவை. சொல்றவங்க ஒருத்தர், கேட்கறவங்க ஒருத்தர், அறியப்படாதவங்க ஒருத்தர். இல்ல அப்படின்னா அதுக்கு பேர் ரகசியம். குறைஞ்சபட்சம் 3 பேர் இருக்கணும் ரகசியம்னா. இப்போ ஜெபிக்கிறது நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், கேட்கிறது பிதா. மறைக்கப்பட்டது யாருன்னா நம்ம தான் மறைக்கப்பட்டது. சிலர் பிசாசுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. அந்நிய பாஷையெல்லாம் பிசாசுக்கு நல்லா தெரியும். அந்நிய பாஷையில் பேசினா பிசாசுக்கு தெரியாது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. அந்நிய பாஷை பிசாசுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அந்நிய பாஷை நான் ஏற்கனவே சொன்ன, உலகத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல பேசப்படுற மொழி தான் அது. நமக்கு தான் அந்நிய பாஷை, ஆனா உலகத்தில் எங்கே பேசப்படுது? உலகம் முழுவதிலும் சுத்தி இருக்கிற பிசாசுக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை மொழியும் தெரியும். பிசாசுக்கு தெரியாத மொழியே கிடையாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க அந்நிய பாஷை பேசினா பிசாசுக்கு தெரியாது அப்படி ஜெபிச்சிடலாம், கிடையவே கிடையாது. எல்லா மொழியும் பிசாசுக்கு தெரியும், அவன் முழு உலகத்தில் இருக்கிறான். இதுல இன்னொன்னு யோசிக்கணும், எதுக்கு நீங்க பிசாசுக்கு மறைச்சு ஜெபிக்கணும், அவனுக்கு எதுக்கு மறைச்சு ஜெபிக்கணும், அவன் தடுத்துடுவான். அப்ப பிசாச பத்தி அவ்வளவு பயம் இருக்குதா? பிசாசு நம்ம ஜபத்தை ஒருபோதும் தடுக்க முடியாது, அவனுக்கு தெரிஞ்ச என்ன நடக்க போது ஒன்னும் பண்ண முடியாது அவனால, புரியுதுங்களா? நம்ம ஜெபிக்கிற ஜபத்தை அவன் தெரியறதுனால அவன் ஒன்னும் சாதிக்க போறது கிடையாது, அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க ஒருவேளை கொஞ்சம் பைபிள் படிக்கிறாளா நீங்க யோசிப்பீங்க, ஓ தானியல் காலத்தில் அவன் ஜெபிக்கும் பொழுது பெர்சியா தேசத்தின் அதிபதி வந்து தடுத்தான், 21 நாட்கள் அந்த ஜபத்தை தடுத்தான் பைபிள்ல போட்டிருக்கு, அது என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். தானியல் காலத்து ஜபத்திற்கும் நம்ம ஜபிக்கிற ஜபத்துக்கும் வித்தியாசம் உண்டு. தானியல் காலத்து ஜபம் டைரக்டா யெகோவாட்ட சும்மா அப்படி ஜபிக்கிறது, நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம். புரியுதா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிற ஜபத்தை எந்த பிசாசும் கிராஸ் பண்ண முடியாது. அவன் தலையை ஏற்கனவே இயேசு கிறிஸ்து நசுக்கிட்டாரு, அதனாலதான் நம்ம ஜபத்தெல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிற ஜபத்தை எந்த பிசாசும் கிராஸ் பண்ண முடியாது. அவனுக்கு தெரிஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரியாட்டியும் பிரச்சனை கிடையாது. அதனால பிசாசுக்கு தெரியாது நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவனுக்கு தெரியும், தெரிஞ்சாலும் அவனால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா கடைசியில் நம்ம இயேசுவின் நாமத்தில் சொல்றதுனால எந்த பிசாசும் குறுக்கிட முடியாது. ஒருவேளை தூதர் பாஷையா இருக்குமோ, தூதர் பாஷை தான் பிசாசுக்கு மதர் டங், அப்படிதானே? தூதர் பாஷை பிசாசுக்கு மதர் டங் அது. ஏன்னா அவன் தூதனா இருந்துதான் நம்ம பிசாசா மாறி இருக்கிறான், அதுல தூதர் பாஷையும் அவனுக்கு தெரியும். பவுல் சொல்றது போல, நான் தூதர் பாஷைகளை பேசினாலும் அது தூதர் பாஷையா இருக்குமோ, தூதர் பாஷையா இருந்தாலும் அதுதான் அவனுக்கு பிசாசுக்கு நல்லாவே தெரியும். இதிலிருந்து தூதர் பாஷையானாலும் தெரியும், உலகத்தில் பேசப்படுகிற எல்லா பாஷையும் தெரியும். இந்த ரகசியங்கிறது என்ன? நமக்கு மறைத்து நம்முடைய காரியத்தை தெய்வ சித்தத்தின்படி ஜபிக்கிறதுக்காக ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம் தான் அந்நிய பாஷையில் ஜபிக்கிற விதம். அதனாலதான் பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் ஜபிக்கும் போது அவர் அந்நிய பாஷையிலே அவர் ஜபிக்கிறார், அந்நிய பாஷையில விண்ணப்பம் பண்றேங்கிற. அதனால தேவ சமூகத்தில் தேவ சித்தத்தின்படியே பதிலை பெற்று நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அதனாலே இன்னைக்கு நம்ம பார்த்த அந்நிய பாஷையிலே தேவனை மகிமைப்படுத்துறோம் இல்லையா, புதித்து தேவ பிரசன்னத்துக்குள்ள வரோம் அபிஷேகம் பெறும்போது. ரெண்டாவது, நம்ம ஆண்டவரோடு பேசி நம்முடைய பக்தி விருத்தி அடைகிறது, தேவ அன்பு நமக்குள் ஊற்றப்படுகிறது, பக்தி விருத்தி அடையுது. மூணாவது, அந்நிய பாஷையில் பேசும்பொழுது நாம் அந்நிய ஆவியானவர்களால் நிறைஞ்சு நம்ம ஜெபிக்கும் போது தேவ சித்தத்தின்படியே பதிலை நம்ம பெறுகிறோம். அதனால நம்முடைய காரியங்கள் எல்லாம் தேவ சித்தமாய் மாறுகிறது, நமக்கு கிடைக்கிற பதில் எல்லாம் தேவ சித்தமாய் இருக்கிறது. அதனால கண்டிப்பா நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். அதனாலதான் கர்த்தர் இதுக்காக தான் சொல்றார், பரிசுத்த ஆவியோரிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதையா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். இந்த பலத்தின் மூலமாகத்தான் நம்ம சாட்சியா வாழ்றோம். தேவ சித்தத்தின்படி நம்ம வாழ்க்கை இருக்கிறதுனால அது எல்லாருக்கும் அது சாட்சியா இருக்குது. அதன் மூலமாகத்தான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் வரும்பொழுது நாம் பலனடைகிறோம். எருசலேமிலும் யூதையா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தெய்வ பிள்ளைகள், அபிஷேகத்தை நாம் ஏன் கர்த்தர் நமக்கு தருகிறார்? இது அந்நிய பாஷை பேசுகிற அனுபவத்தை ஏன் ஆண்டவர் கொடுக்கிறார்? இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அனுபவம். பேசுகிறது நமக்கு புரியாவிட்டாலும் பேசப்படுகிற காரியம் அது தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியமாயிருக்கிறது. நம் ஜெபத்தின் மூலமாக தேவனை மகிமைப்படுத்தி தேவ பிரசன்னத்தை நம் ஜெப நேரத்திலே அனுபவிப்பதுதான் அந்நிய பாஷையில கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு மகிமையான அனுபவமாயிருக்கிறது. தேவ பிள்ளைகள், கண்டிப்பாக நீங்கள் அபிஷேகத்தை பெற்று ஆவீரை நிறைந்து கர்த்தரை துதிக்கிற ஒரு பழக்கத்தை உடையவர்களாயிருக்கும். அப்படி இருக்கும் பொழுது தேவ பிரசன்னம் உங்கள் ஜெப நேரத்தில் இருக்கும். நீங்கள் அறியாத மொழிகளிலே நீங்கள் பேசும் பொழுது அங்கே தேவனுடைய மகத்துவங்களை பேசி தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறீர்கள். அந்த தேவ பிரசன்னம் தான்
உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஜெபத்தில் வெற்றி பெற வைக்கிறது. இரண்டாவது, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். வரங்கள் 9 உண்டு, 8 வரங்கள் மற்றவர்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஆனால் அந்நிய பாஷை மாத்திரம்தான் பேசுகிற நபருக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குகிறது. நாம் பக்தி விருத்தி அடைகிறோம், கர்த்தருடைய அன்பிலே நிறைகிறோம், தேவ சித்தத்தை செய்வதற்கு பலனை பெறுகிறோம். அதனாலே நாம் தேவ சித்தத்தை செய்கிறோம். கடைசி நாட்களிலே தீர்க்க தரிசனம் உரைத்து அநேகரை பக்தி விருத்தி அடைய பண்ணினவர்கள், அற்புதங்களை செய்து அநேகர் கர்த்தரை அறிந்து கொள்ள செய்தவர்கள், கடைசியில் அவர்கள் வாழ்க்கையில பக்தி விருத்தி அடையாமல் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? 8 வரங்கள் அதை உடையவர்களுக்கு பக்தி விருத்தியை தராது. ஆனால் இந்த அந்நிய பாஷைகளை பேசுகிறவர்களுக்கு தான் அது பக்தி விருத்தியை கொடுக்கிறது. தேவ அன்பு அவன் இருதயத்தில் ஊற்றப்படுகிறது. 3வது, ஆவியினாலே நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். ஆவியினாலே விண்ணப்பம் பண்ணவும் கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுகிறது ரெண்டு அனுபவம் இருக்கிறது. கருத்தோடு நாம் விண்ணப்பம் பண்ணும் பொழுது சிலது சரியான தேவ சித்தமாக இருக்கும், சில நேரத்தில் தேவ சித்தத்தை நாம் தவறவிட்டு ஜெபிக்கிறோம். அப்பொழுதுதான் நாம் ஆவியினால் நிறைந்து அந்நிய பாஷையில் ஆவியிலே ஜெபிக்கும் போது ஆவியானவர் நமக்கு தெரியாத மொழிகளில் நமக்குள் இருந்து தேவ சித்தத்துக்கு மாறாக நாம் ஜெபித்த ஜெபத்திற்கு மாறாக தேவ சித்தத்தின்படி நமக்குள்ளிருந்து நமக்காக ஜெபிக்கிறார். அந்த ஜெபம் பிதா கவனிக்கிறார். கவனித்து அந்த ஜெபத்திற்கு ஆவியானவருடைய விண்ணப்பத்தை அவர் அங்கீகரித்து அவர் பதில் கொடுக்கிறார். ஆகினால் நமக்கு கிடைக்கிற பதில் எல்லாமே தேவ சித்தமாகவே இருக்கிறது. தேவ பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஜெபத்திற்கும் நாம் கவனமாக ஜெபிக்கணும். தேவ சித்தம் என்று சரியாய் தெரியாத நேரத்தில் போராடி ஜெபித்து தப்பான பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பதில் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் பிரச்சனையாய் மாறி போகும். ஆகையினாலே தெய்வ சமூகத்தில் நாம் புரியாத காரியங்கள் வரும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அந்நிய பாஷையில் பேசி நீங்கள் ஜெபிப்பீர்களானால் ஆண்டவர் தேவ சித்தத்தின்படியே உங்களுக்கு பதிலை கட்டளையிடுவார். அது உங்களுக்கு என்றென்றைக்கும் ஆசீர்வாதமாயிருக்கும். தேவ பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தேவ சித்தத்திலே போகும்பொழுதுதான் பரலோக ராஜ்யத்திற்குள் நாம் பிரவேசிக்க முடியும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல மாலை நேரத்திலும் ஆவியானவரை குறித்த ஆண்டவரே ஒரு அருமையான பாடத்தை நாங்கள் அறிந்து கொள்ள, எங்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்நிய பாஷையின் அவசியத்தை புரிந்து கொள்ள எங்களுக்கு நீங்கள் செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்து உம்முடைய சித்தத்தின்படியே வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க எங்களை தகுதிப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். இதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்தி வழி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். காத்துக்கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதிங்க, நடத்துங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த